الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيقول الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم الناس بنو آدم وآدم خلق من تراب رواه أبو داود أو كما قال صلى الله عليه وسلم إلا أفضلهم خلقهم الله قرونك صلى الله عليه وسلم صلوات السلام எங்கள் தலைவர் ஹஜ்ரத் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, கண்ணியமான சஹாபாக்கள், தாபிஈன்கள், சகர தாபிஈன்கள், முத்தகீன்கள், முஃமின்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் வல்ல அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு தபாரக வ தஆலா அஞ்சு பயந்து தக்வாவோடு வாழும்படியும் அவனது கட்டளைகளை எடுத்து நடந்து அவன் விலக்கிய விலக்கல்களை முழுமையாக தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்வேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பொதுவாக உலகத்தில் நாம் மனிதர்களை பல நிறத்தினர்களாக, பல வர்க்கத்தினர்களாக, பல கோத்திரத்தினர்களாக, பல மொழி பேசக்கூடியவர்களாக மனித சமுதாயத்தை நாம் காணுகிறோம். இது உலகத்தினுடைய ரபுலிசத் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு வைத்திருக்கூடிய ஏற்பாடு. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மொழியை பேசுகிறார்கள், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிறத்தில் இருக்கிறார்கள், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பத்தையும் வம்சத்தையும் அதுபோன்று ஒவ்வொரு நாட்டையும் ஒவ்வொரு ஊரையும் சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்றால், உலகத்தை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நடத்தாட்டுவதற்காக, உலகத்தை ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இயக்க வைப்பதற்காக ரப்ப அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஏற்பாடுகள் தான் இவைகள். அதனால் ஒரு நிறத்தை உடையவர் மறு நிறத்தவரனால் மறு நிறத்தவரை விட உயர்ந்தவர் கண்ணியமானவர் என்ற முடிவுக்கு வர முடியாது. ஒரு மொழி பேசக்கூடியவர் மறுமொழி பேசக்கூடியவரை விட கண்ணியமானவர் உயர்ந்தவர் என்ற முடிவுக்கு வர முடியாது. ஒரு நாட்டவர் மற்றைய நாட்டவரை விட சிறந்தவர் கண்ணியமானவர் என்ற முடிவுக்கு வர முடியாது. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் இப்படியான பல ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, இதை குர்ஆன் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய குதிரை, உலகத்தில் பல மொழிகள் இருப்பது, பல பாஷைகள் இருப்பது என்பதை அல்லாஹ் சொல்கிறான். உங்களுடைய மொழிகள் பலவாக இருக்கிறது, இது அல்லாஹ்வுடைய ஆயத், அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. எனவே சகோதரர்களே, பெரியார்களே, எந்த ஒரு மொழிக்கும் மற்ற மொழியை விட அவர்கள் அந்த மொழி அதை பேசக்கூடியவர்கள் சிறந்தவர்கள் என்ற அந்த உயர்ந்த இடத்துக்கு போய் சேர முடியாது. எல்லா மொழியும் அல்லாஹ்வுடைய குதிரத்து தான். உலகத்தில் எத்தனையோ மொழிகள் இருக்கிறது, பாஷைகள் இருக்கிறது, இத்தனையும் அல்லாஹ்வுடைய குதிரத். அல்லாஹ் அத்தனை மொழிகளையும் விளங்கி வைத்திருக்கிறான். அத்தனை மொழிகளிலும் பேசக்கூடிய பேச்சையும் அல்லாஹ் விளங்குகிறான். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, அது போல நிறங்கள், வெள்ளையர்கள், கருப்பர்கள், அரபிகள் இல்லை சகோதரர்களே, பெரியார்களே, எத்தனையோ நிறத்தவர்களை நாம் காணுகிறோம். இதுவும் அல்லாஹ் சொல்கிறான், இந்த நிறங்களை அல்லாஹ் தான் வைத்திருக்கிறான். இந்த நிறங்களும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி உலகத்தில் பரம்சாட்டுகிறது. எனவே சகோதரர்களே, பெரியார்களே, இப்படியாக நாம் மனிதர்களில் நிறத்தவர்களையும் மொழியை பேசக்கூடியவர்களையும் நாம் காணுகிறோம். அதுபோல் பல நாட்டவர்களை நாம் காணுகிறோம். அதுபோல் பல சமயத்தவர்கள், பல மதத்தவர்கள் என்று நாம் அவதானிக்குகிறோம். உலகத்தில் ஒரு மதம் இன்னொரு மதத்துக்கு எதிரானது அல்ல, ஒரு இனம் இன்னொரு இனத்துக்கு எதிரானவர்கள் அல்ல, ஒரு மொழி இன்னொரு மொழிக்கு எதிரானவர்கள் எதிரானதல்ல. குர்ஆன் சொல்லுகிறது, பெரியார்களே, மதங்களை மார்க்கங்களை எப்படி சொல்லுகிறது? உண்மையிலேயே முஸ்லிம்களாகிய நாம் ஒரு வகையில் இஸ்லாம் கிடைத்ததை வைத்து பாக்கியசாலிகள். எமக்கெல்லாம் இஸ்லாத்தை தந்திருக்கிறான். இது ஒரு மார்க்கம், மதம். இது நாம் விரும்பியோ அல்லது விரும்பாமலேயோ அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். உலகத்தில் முஸ்லிமாக பிறக்க கிடைத்தது, உலகத்தில் முஸ்லிமாக வாழ கிடைத்தது, உலகத்தில் முஸ்லிமாக வாழ்ந்து மரணிக்க கிடைப்பதென்பது அது மிகப்பெரிய ஒரு அல்லாஹ்வுடைய தௌஃபீக், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு நன்கொடையாக இருக்கிறது, மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய உதவியாக இருக்கிறது. ஏன் சகோதரிகளே, பெரியார்கள், உலகத்தில் வந்த ஒவ்வொரு நபியும் ஒவ்வொரு ரசூலும் முஸ்லிமாகத்தான் இருந்திருக்கிறார்கள். தான் ஒரு முஸ்லிமாக வாழ வேண்டும் என்ற அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதையும் அவர்கள் சொல்லாமல் விடவில்லை. உலகத்தினுடைய முதலாவது ரசூல் ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? என்னுடைய அல்லாஹ், உம்மிர்து அன் அகூன மினல் முஸ்லிமீன், என்னுடைய அல்லாஹ் எனக்கு முஸ்லிமாக வாழும்படி கட்டளையிட்டு இருக்கிறார். நபியாக ரசூலாக இருந்து கொண்டு அவர் தனக்குரிய உலக வாழ்க்கையை எதனோடு சுட்டி காட்டுகிறார்? நான் ஒரு முஸ்லிமாக வாழ வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய ஓர்டர். நபிமார்கள் சில பொழுது அல்லாஹ்வுடத்தில் துஆவும் கேட்டிருக்கிறார்கள், யா அல்லாஹ், உலகத்தில் வாழுகிற காலம் நான் ஒரு முஸ்லிமாக வாழ வேண்டும். ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேரும் காபத்துல்லாவை கட்டிய வரலாறு எங்களுக்கு யாருக்கும் தெரியாமல் இல்லை. அந்த காபத்துல்லாவை கட்டி முடிந்த பின்னால் அல்லாஹ்வுடத்தில் இறைஞ்சுகிறார்கள், துஆ செய்கிறார்கள். என்ன துஆ? யா அல்லாஹ், ரப்பனா தகப்பல் மின்னா, நாங்கள் இந்த கட்டி முடித்த காபத்துல்லாவுடைய பணியை நீ ஏற்றுக்கொள்ளணும் யா அல்லாஹ் என்று கேட்டுட்டு இன்னொரு துஆ. பொதுவாக எங்களுடைய வழக்கத்திலும் உள்ளதுதான், ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சோம் என்றா அதற்கு பின்னால துஆ செய்வோம். நல்ல இடங்களில், நல்ல சந்தர்ப்பங்களில் எங்களுக்காக துஆ செய்வோம், எங்களுடைய பிள்ளைகளுக்காக துஆ செய்வோம். இது போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுக்காகவும் தங்களுடைய குழந்தைகளுக்காக பிச்சவங்களுக்காகவும் துஆ செய்தார்கள். அதையும் குர்ஆன் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. என்ன துஆ? ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைன் லக், யா அல்லாஹ், உலகத்தில் வாழ்ற காலம் உனக்கு வழிபட்டு நடக்கக்கூடிய முஸ்லிம்களாக எங்களை வாழ வைப்பாயா. அப்போது நிறுத்தவில்லை, தன்னுடைய குழந்தைகளுக்காக, பிச்சலங்களுக்காக, எங்களுடைய பிச்சலங்கள்ல இருந்து, சந்ததிகள் இருந்து நீ முஸ்லிம்களை வாழ வைப்பாயாக, முஸ்லிம்களை ஆக்குவாயாக என்ற துஆவை கேட்டார்கள் என்றால் சகோதரிகளே, பெரியார்களே, உலகத்தில் முஸ்லிமாக வாழ வேண்டும் என்று நபிமார்கள் துஆ செய்திருக்கிறார்கள். அதற்கு ஒரு படி மேலே ஏறி பார்ப்போம் என்றால் குர்ஆன் நிறைய சொல்லுகிறது. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எப்படி துஆ கேட்கிறார்கள், தவஃபனி முஸ்லிமா, யா அல்லாஹ் நான் மௌத்தா போகல்ல, என்னொரு முஸ்லிமாக நீ மௌத்தாக்கி கொள்வாயா. ஒரு நபி கேட்கிற துஆ. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அற்புதமான மொஜிசா. அந்த சூனியக்காரர்கள் நீண்ட வரலாறு சுருக்கமாக தொட்டு காட்டுகிறேன். சூனியக்காரர்கள் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த மொஜிசாவுக்கு முன்னால், அற்புதத்துக்கு முன்னால் ஈமான் கொள்கிறார்கள். இதெல்லாம் மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது என்று ஆமன்னா பிரப்பி ஹாரூன வ மூசா. நாங்க மூசாவுடைய ஹாரூனுடைய ரப்பை நம்புகிறோம் என்று ஒட்டுமொத்தமாக சூனியக்காரர்கள் இஸ்லாத்துக்குள் வருகிறார்கள். இப்ப ஃபிரௌன் கடும் போக்குவாதி, அவன் மிகப்பெரிய அக்கிரமக்காரன். அதனால அவர்கள் அந்த இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பின்னால் அல்லாஹ்விடத்தில் கேட்கிற துஆ, ரப்பனா அஃரிக் அலைனா ஸபரா. யா அல்லாஹ், ஃபிரௌனால் என்னதான் தொந்தரவு வந்தாலும் எங்களோட உள்ளத்துல நீ பொறுமையை தந்துடியா, பொறுமையை தரது மட்டுமல்ல, எங்களை முஸ்லிம்களாகவே மூத்தாக்கிடுவாயா. சகோதரர்களே, பெரியார்களே, இது நமக்கு குர்ஆன் காட்டுகிற, குர்ஆன் சொல்லுகிற முஸ்லிம்களுக்குரிய மதிப்பு, அந்தஸ்து, கௌரவம். எனது உலகத்தில் நாங்கள் முஸ்லிம்களாக வாழுகிறோம், எமக்கு இஸ்லாம் நசீபாக இருக்கிறது என்றிருந்தால் இது உண்மையிலேயே அல்லாஹ் நமக்கு தந்திருக்கும் மிகப்பெரிய ஒரு தௌஃபீக், மிகப்பெரிய ஒரு அனுகூலம். ஆனால் ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், உலகத்தில் முஸ்லிம்கள் அல்லது இஸ்லாம் மட்டும்தான் மார்க்கம் என்கிறது கிடையாது. மார்க்கம் என்கிறது மட்டுமல்ல, சொல்லே பெரியார்களே, அல்லாஹ்வுடைய பார்வையில் அல்லாஹ் பொருந்திக் கொண்ட மார்க்கம் இஸ்லாம். அல்லாஹ்வுடைய பார்வையில் அது மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். ஆனால் நாம் உலகத்தில் பல மதத்தவர்களை, பல மார்க்கத்தை சேர்ந்தவர்களை காண்கிறோம். அவரவர்கள் அந்த மார்க்கத்தை பின்பற்றுகிறார்கள், அதில் சொன்னதை செய்கிறார்கள் என்றிருந்தால் அதுவும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடுதான். உலகத்தில் இத்தனை மதங்களும் மார்க்கங்களும் இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஏன், உலகம் என்பது சோதனைக்குரிய இடம். உலகம் என்பது அல்லாஹ் ஒவ்வொருவரையும் சோதிக்குகிறான். சோதனைக்கு அல்லாஹ் பல வடிவங்களை வைத்திருக்கிறான். அது ஒன்றுதான் இந்த மதங்களும் மார்க்கங்களும். சோதனைகளை பெரியார்களே, எனவே புற மதங்கள் அல்லது ஏனைய மதங்கள் இருக்கிறது, மார்க்கங்கள் இருக்கிறது, அவைகளை இஸ்லாம் பாராட்டுகிறது. ஒவ்வொருவருக்கும் அவருடைய மதத்தினுடைய சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறது. யாருக்கும் எந்த மதத்தையும் பின்பற்றலாம், அது குர்ஆன் கொடுக்கிற அவருடைய மத சுதந்திரம். சகோதரர்களே, பெரியார்களே, நாம் குர்ஆனுடைய வெளிச்சத்தில் இதை பார்ப்போம் என்றிருந்தால் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம், எனக்கு என்னுடைய மார்க்கம். எனவே நபிக்கு சொல்கிறான், இஸ்லாம் என்னுடைய மார்க்கம், அதை நாம் பின்பற்றுகிறோம். உங்களுக்கு என்ன மார்க்கம் இருக்கிறதோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள். இன்னும் சொல்கிறான், வேதக்காரர்களே, யா அஹ்லல் கிதாப் லா தக்லூ ஃபீ தீனிக்கும், வேதக்காரர்களே, நீங்க உங்களோட மார்க்கத்துல அளவு கடந்து போகாதீங்க, சமயத்தில் நீங்கள் அளவு கடந்து போகாதீங்க. சகோதரர்களே, பெரியார்களே, எனவே உலகத்தில் பல மதங்கள் மார்க்கங்கள் இருப்பது என்பது அல்லாஹ் வைத்திருக்கும் ஒரு ஏற்பாடு. உலகத்தில் நாம் இப்பொழுது 700 கோடி மக்கள் வாழ்கிறோம் என்று சொல்கிறோம். இந்த 700 கோடி மக்களும் அத்தனை பேரும் முஸ்லிம்களாக வாழ்வார்கள் என்பது சாத்தியப்படாத ஒன்று. ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் அவருடைய வரலாறை படித்த நாம், அவருடைய உழைப்பு என்ன, அவருடைய முயற்சி என்ன, தாயிமல் ஃபிக்ர் முதவாஸில் அஹ்ஸான், நபி எப்ப பார்த்தாலும் கவலையோட இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் சிந்தனையோட இருப்பாங்க. என்ன சிந்தனை? உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் நரகத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு போகணும். இந்த சிந்தனையில, இந்த உழைப்புல தன்னை எப்படி பாடுபடுத்தினார்கள்? அல்லாஹ்வே சொல்லுகிறான், நபியே லல்லக பாஹயன் நஃப்ஸத் அல்லா யகூனு முஃமினீன். உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் ஈமான்தார்கள் ஆகுறாங்க இல்ல, இஸ்லாத்துக்குள்ள வாராங்க இல்ல என்ற காரணத்துக்காக நீங்க உங்களையே மாச்சிக்கொள்ள போறீங்களா, உங்களையே அழிச்சுக்கொள்ள போறீங்களா? சொல்ல, அந்த உழைப்பு செய்து முயற்சி செய்தும் அல்லாஹ் உலகத்தில் நூத்துக்கு நூறு முஸ்லிம்களை உருவாக்கவில்லை. உலகத்தில் நூத்துக்கு நூறு முஸ்லிம்கள் உருவாகவில்லை. அல்லாஹ் யாரையும் இஸ்லாத்துக்குள்ள பலவந்தப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த கையகத்தையும் யார்ட கையிலையும் கொடுக்கவும் இல்லை. உள்ளத்தில் அல்லாஹ் நபியை பார்த்து கேட்கிறான், சொல்லுகிறான், நபியே நபியே இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்தா, நீங்க நினைச்சவங்களுக்கெல்லாம் விரும்பினவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஹிதாயத்தை இஸ்லாத்தை கொடுக்க இயலா, வலாகின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா, அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் இஸ்லாத்தை நசீபாக்குகிறான், ஹிதாயத்தை நசீபாக்குகிறான். சகோதரர்களே, பெரியார்களே, எனது ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய உயர்ந்த உழைப்பு, ஆனால் உலகத்தில் நூற்றுக்கு நூறு முஸ்லிம்கள் உருவாகின வரலாறை நாம் படிக்கவில்லை. எனவே பல்லின சமூகம் அல்லது பல மதத்தை மார்க்கத்தை கொண்டவர்கள் உலகத்தில் இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நியதி. ஒரு இடத்தில் அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் நாடிவிட்டால் உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் லஆமன ஈமான் கொண்டுடுவாங்க. இந்த ஆயத்துக்கு கீழ் எழுதுறாங்க, எனவே அல்லாஹ்வுடைய நாட்டத்துல எல்லாருக்கும் ஈமான் கிடைக்கணும் என்கிறது இல்லை. அப்படி இருக்குமென்றிருந்தா எல்லாரும் ஈமான்தாரி ஆகிடுவாங்க. அல்லாஹ் அப்படி அந்த நாட்டத்தை வச்சது கிடையாது. எனவே சகோதரர்களே, பெரியார்களே, யாரையும் பலவந்தப்படுத்தி அத்தனை பேரும் இஸ்லாத்துக்குள்ள வாங்க என்று சொல்ற மார்க்கம் அல்ல இஸ்லாம். நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், மக்கத்துடைய ஆயத், மக்கால் இறங்கிய ஆயத், அப்ப அந்த நபியே நீங்க மக்களை போஸ் பண்றீங்களா, மக்களை வற்புறுத்துறீங்களா இஸ்லாத்துக்குள்ள வரணும் என்று? அது கிடையாது. மதீனத்தில் இறங்குகிறது லா இக்ராஹ வித்தீன், தீன்ல மார்க்கத்துல வற்புறுத்தல் கிடையாது. யாரையும் வற்புறுத்தி இஸ்லாத்தை கபூல் செய்யணும் என்று சொல்ற மார்க்கம் அல்ல இஸ்லாம். எனவே உலகத்தில் பல்லின சமூகம் அல்லது பல மதத்தை மார்க்கத்தை கொண்டவர்கள் வாழ்வது என்பது அல்லாஹ் உலகத்தில் வைத்திருக்கும் ஒரு ஏற்பாடு. ஆனால் சகோதரிகளே, பெரியார்களே, இந்த பல்லின சமூகம் அல்லது பல மார்க்கத்தவர்கள் அவர்களை நாங்கள்லாம் முஸ்லிம்கள் என்று அவர்களை ஒதுக்கி தள்ளவோ ஓரம் கட்டவோ எங்களுக்கு அனுமதி கிடையாது. மாற்று மத சகோதரர்களை இஸ்லாம் எப்பொழுது அன்பாக வரவேற்குகிறது, எப்பொழுது அளவாக அவர்களை சொல்லுகிறது என்றால், ரபுல்தத் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு குர்ஆன்ல காஃபிர்கள் நிராகரிக்கக்கூடியவர்களே என்று எங்கேயும் அழைத்தது கிடையாது. ரெண்டே ரெண்டு இடத்துலதான் உள் குர்ஆன்லயும் ரெண்டு இடத்துலதான் அல்லாஹ் நிராகரிக்கக்கூடியவர்களே காஃபிர்களே அப்படின்னு அழைக்கிறான். அதுவும் ஒன்று அந்த ஆயத்து விளங்கப்படுத்துகிறது உலகத்தில அல்ல, நாளைய கயாமத்தில நிராகரித்தவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்ல போகிறான், ஏ நிராகரித்தவர்களே இன்றைய நாள் நீங்க எந்த காரணமும் என்னிடத்துல சொல்லாதீங்க என்று அல்லாஹ் கயாமத்துல சொல்ல போறார் என்கிறத குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி வச்சிருக்கிறான். இங்கதான் அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன கஃபரு ஏ காஃபிர்கள் என்று அழைக்கிறான். இன்னொரு ஆயத்து எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான், குல் யா அய்யுஹல் காஃபிரூன், நபியே நீங்க சொல்லுங்க ஏ நிராகரிக்க கூடியவர்களே, அல்லாஹ் அழைத்ததும் அல்ல நபிக்கு சொல்கிறான், நீங்க அழைங்கவர்கள் நிராகரித்தவர்களே. ஏனுண்டா அதுக்கு எழுதுறாங்க, அப்பிருக்கக்கூடிய நிராகரிக்க கூடியவர்கள் நபியிடத்துல வந்து ஒரு எக்ரிமெண்ட் அடிக்க போறாங்க, கொஞ்ச காலத்துக்கு உங்களோட அல்லாஹ்வ வணங்கணும், இன்னும் கொஞ்ச காலத்துக்கு எங்கட இலாக எங்கட தெய்வத்தை வணங்கணும், இப்படி ஒரு முடிவு பருவமே என்று அவர்கள் வந்த நேரத்துலதான் அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே சொல்லுங்க காபிர்களே நிராகரிக்க கூடியவர்களே, நீங்க வணங்குறத நான் வணங்குறது இல்ல, நான் வணங்குறத நீங்க வணங்குறதும் இல்ல என்று சொல்லிட்டு அங்கேயும் அல்லாஹ் எப்படி அவர்களோடு புற மதத்தவர்களுக்கு அவருடைய மதத்தை அவருடைய மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு அனுமதி கொடுக்குகிறான், எனக்கு என்ன மார்க்கம் உங்களுக்கு உங்களோட மார்க்கம் என்று அங்கே அவரவருடைய மத சுதந்திரத்தையும் அல்லாஹ் விட்டு வைக்குகிறான். என்னுடைய சகோதரிகளை தெரியாதே, எனவே புற மத சகோதரிகளை குர்ஆன் எப்படி அழைக்குகிறது அந்த போக்கை பார்ப்போம். யா பனி ஆதம், ஏ ஆதமுடைய மக்களே, யா இபாதி, ஏ என்னுடைய அடியார்களே, யா ஐயுவன் நாஸ், ஏ மக்களே, அப்படிதான் அல்லாஹ் அழைக்குகிறான், அல்லாஹ் கூப்பிடுகிறான். சகோதரிகளே பெரியார்களே, எனவே இந்த அளவுக்கு மதத்தினுடைய சுதந்திரத்தையும் புற மதத்தவர்களை மதிக்கக்கூடிய அந்த மனப்பாங்கையும் இஸ்லாம் கொண்டிருக்கிறது என்ற யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் சகோதரிகளை பெரியார்களே, இந்த புற மத சகோதரர்களுக்கும் எங்களுக்கும் உள்ள உறவு என்ன, உறவு என்ன, அதையும் குர்ஆன் சொல்லுகிறது. சகோதரர்கள் முஸ்லிம்கள், நாங்கள் முஸ்லிம்கள் சகோதரர்கள் என்று சொல்வதை போல புற மத சகோதரர்களும் எங்களுடைய சகோதரர்கள், அதையும் குர்ஆன் சொல்லுகிறது. நபிமார்களுக்கு ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹதரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாம், ஹதரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், இத்தகைய நபிமார்களுக்கு அவருடைய கூட்டத்தார்கள் தொந்தரவு அநியாயம் அக்கிரமம் எல்லாம் செய்தார்கள். ஆனால் அல்லாஹ் அந்த நபிக்கும் அந்த கூட்டத்தாருக்கும் உள்ள உறவை அல்லாஹ் சொல்கிறான். என்ன தெரியுமா, இத் கால லஹும் அகூஹும் நூஹுன் அலா தத்தகூன் வஇலா ஆதின் அகாஹும் ஹூதா வஇலா ஸமூதா அகாஹும் ஸாலிஹா. நூ அவருடைய சகோதரர், ஹூத் ஆதுடைய சகோதரர், ஸாலிஹ் ஸமூதுடைய சகோதரர், சுஐப் மதியன் வாசியுடைய சகோதரர் என்று அந்த விரோதம் கொண்டவர்களையும் அக்கிரமக்காரர்களையும் நபிமார்களுக்கும் உள்ள உறவை சகோதரத்துவம் என்று குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறார். எனவே சகோதரர்களை பெரியார்களே, அந்த அளவு மாற்று மதத்தவர்களை இஸ்லாம் மதித்து நடந்திருக்கிறது, மதிக்க சொல்கிறது. எந்த அளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்தில் நாம் வாழ்கிறோம், அவர்கள் பிறந்த தினத்தில் இருக்கிறோம், அந்த நபியுடைய வாழ்க்கையில அவர்களுக்கும் பள்ளின சமூகத்துக்கும் அவர்களுக்கும் புற மத சகோதரர்களுக்கும் உள்ள உறவை எப்படி இறுக்கமாக வைத்தார்கள் என்ற வரலாறை படிப்போம். சகோதரர்களே, தனக்குரிய ஹாதிம், தன்னுடைய பணிவிடை செய்யக்கூடிய பணியாளர் யாருண்டா, புகாரியுடைய முஸ்லிமுடைய ரிவாயத், குலாமுன் யஹூதியுன், ஒரு யூத பையன், ஒரு யூதன், அவருதான் நபியுடைய ஹாதிமாக இருந்திருக்கிறார்கள் என்ற வரலாறை நாம் படிக்கிறோம். அதுக்கு ஒரு படி மேலேறி பார்த்தால் கொடுக்கல் வாங்கல் அல்லது கடன் எடுத்தல், கடன் கொடுத்தல், அடமானம் வைத்தல், இது போன்ற
அந்த நடைமுறைகள் யாரோடு புழங்கியிருக்கிறார்கள் என்றால் அதுவும் புறமத சகோதரர்களோடு. அதற்கு உதாரணத்துக்காக ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்துகிறேன். இஸ்காத்துல வரக்கூடிய ரிவாய ஒரு யூதர், அவரு யூதத்துல அதாவது யஹூதி சொல் யூத அந்த மதத்தில் ஹபர் ரொம்ப கண்ணியமானவர். அப்படியான ஒருவரோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கல் வாங்க செய்கிறார்கள். ஒரு நாள் அந்த யூதர் பள்ளிக்குள்ள வந்தார். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு, நீங்க எனக்கிட்ட கடன் எடுத்திருக்கிறீங்க, கடனை திருப்பி கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா ஏதாவது எனக்கு இப்ப அடமானம் வைக்கணும், அடகு வைக்கணும் அப்படின்ட்டு அடம் பிடிக்கிறான். நாங்க மா இந்தி என் நண்பரு, எனக்கிட்ட ஒன்றும் இல்லை தாரத்துக்கு, டேட் இன்னும் இருக்குது, ஏவன அவசரம் இல்ல, தரத்தான் வேணும் இல்லைன்னா நான் உசும்ப மாட்டேன் இங்கிருந்து, அசைய மாட்டேன் இங்கிருந்து, அடம் பிடிக்கிறான். சகோதரிகளை தெரியார்களே, அந்த நேரத்தில் அதற்கு அம்மசதாக்கு அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். சாபாக்களுக்கு கொந்தளிப்பு, யாரும் ஒன்றும் பேச உட்படல, ஆத்திரம். சொன்னாங்க, நீங்க எனக்கு ஏதாவது தரும் வரைக்கும் நான் இங்கிருந்து போகவே மாட்டேன். முகருக்கு வந்தவர் முகராகுது, அசராகுது, மகரிபாகுது, இஷாவாகுது, சுபகாகுது, அடுத்த நாள் பாவலாவது. அபிசுல்லாஸ் போர்களும் சஹாபாக்களும் அவரவர்களுடைய தன்னுடைய எந்த அளவு மேக்ஸிமம் நட்புணத்தோடு நடந்து கொள்ள முடியுமோ அப்போது நட்புணமாக அந்த யூத மனிதர்கள் நடந்து கொள்கிறார், யூத கண்ணியமாக நடந்து கொள்கிறார். முகருக்கு பிறகு அந்த யூதர், யூத மதத்தில் கண்ணியமானவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நபியுடைய கையை பிடிச்சு அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், நான் கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், எனக்கு தர வேண்டிய கடன் அதெல்லாம் அல்லாத பாதையில் எனக்கு திருப்ப தர வேணும். இது என்ன, புற மத சகோதரர்களோடு நடந்து கொண்ட அந்நியொன்னியமான விட்டு கொடுப்புள்ள அந்த சகிப்பு தன்மை, அதனால இஸ்லாமே அவருக்கு நசீபாகும். இது போல எத்தனையோ உதாரணங்கள், நஜரான் தேசத்திலிருந்து சில கிறிஸ்தவர்கள் வருகிறார்கள் பள்ளிக்குள்ள வந்து நபியோடு மஸ்ஜித் நபவியில் உறவாடுகிறார்கள், சில உடம்படிக்கையும் செய்து கொள்கிறார்கள். அதற்கு பின்னால அவர்களுடைய ஆராதனையுடைய நேரம் வருகிறது, ஆராதனை செய்ய வேண்டிய நேரம் வருகிறது, அங்கும் இங்கும் அசைகிறார்கள், திரும்பி பார்க்கிறார்கள். நபி கேட்கிறாங்க, என்ன தேவை உங்களுக்கு? சொன்னாங்க, இப்ப நாங்க எங்களுடைய ஆராதனையுடைய நேரம், அதை செய்யணும். பள்ளியுள்ளுக்கு எங்க மஸ்ஜிது நபவியில் மதீனத்து முனவராவில் அவர்களுக்கு அந்த வழிபாட்டை செய்வதற்கு இடம் கொடுத்தார்கள். அதனுடைய ரியாக்ஷன், அதனுடைய முடிவு என்ன தெரியுமா? அத்தனை பேரும் கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்கு வந்த வரலாறை நான் படிக்கிறோம். இது போல ஒன்றல்ல, நூற்றுக்கணக்கல்ல, ஆயிரக்கணக்கு வரலாறுகள். மாற்று மத சகோதரர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் உள்ள உறவு, அவர் அதனால் ஏற்பட்ட நலவு நிறையவே வரலாறுல இருக்கிறது. அதுக்கு சகோதரர் தெரியாகலே, நிறைய வரலாறு சான்றுகள் இருக்கிறது, சொல்வதற்குரிய நேரமும் இடம் கொடுக்கவில்லை. குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதத்தில் நாம் இருக்குகிறோம். நபியுடைய குணங்களை, நட்பண்புகளை அலசி ஆராய்வோம். ஏனென்றா, நாம் ஒரு சிறுபான்மையினராக இந்த நாட்டில் வாழ்கிறோம். இந்த நாட்டில் எமது வரலாறு 1000 ஆண்டுகளையும் தாண்டி விட்டது. நாம் இந்த நாட்டில் கௌரவமாக வாழ்ந்தோம். எமக்குரிய வரலாறு கௌரவமான வரலாறு. கிறிஸ்துவுக்கு பின் 12ஆம் நூற்றாண்டிலே பூகோள புவியியல் அறிஞர் இது ரீசன் சொல்லக்கூடியவர் இந்த நாட்டுக்கு வந்தார். மன்னரோடு கலந்தாலோசித்தார், கதைத்தார், திரும்ப தனது நாட்டுக்கு போய் ஒரு புத்தகம் எழுதினார். அதில் அவர் சொல்லுகிறார், நான் இலங்கை நாட்டுக்கு சென்றேன், மன்னர் சபையை கவனித்தேன். அந்த மன்னர் சபையிலே 16 மந்திரிகள் இருந்தார்கள். அந்த 16 மந்திரிகளிலேயும் 6 பேர் முஸ்லிம்களாக இருந்தார்கள். எப்பொழுது இது கிறிஸ்துவுக்கு பின் 12 நூற்றாண்டுடைய வரலாறு. சகோதரிகளே, எங்களுக்கு தெரியும் வரலாறுல 5வது விஜயபாகு என்று சொல்லக்கூடியவர் இருந்தார் மன்னர். அவருடைய மன்னர் சபையில் தனக்கு மிக விசுவாசமான மந்திரி யார் என்றால் மீரா லப்பை என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிம். 1283 அந்த ஆண்டில் இருந்த மன்னருடைய காலத்தில் வெளிநாடுகளுக்கு நமது நாட்டினுடைய தூதுவராக, வியாபார முகவராக யார் நியமிக்கப்பட்டிருந்தார் என்றார் வரலாறு சொல்கிறது, ஹாஜி உஸ்மான் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அறிஞர், ஒரு முஸ்லிம் அவரை தான் வைத்திருந்தார். அதுபோல வரலாறு நெடுகிலும் நாம் முஸ்லிம்கள் இந்த நாட்டில் எப்படி புற மதத்தவர்களோடு அந்நியோன்யமாக வாழ்ந்தார்கள் என்ற வரலாறை படிக்கலாம். ஏன் போர்த்துகீயர்கள் அதுபோன்று ஒல்லாந்தர்கள் இந்த நாட்டை ஆக்கிரமிக்க வந்தார்கள். அப்பொழுது போர்த்துகீயர்களோடு முஸ்லிம்கள் எதிர்த்து போராடினார்கள். அதனால் பல நூற்றுக்கணக்கான முஸ்லிம்கள் மாத்திரை நகரத்தில் கொலை செய்யப்பட்ட வரலாறு எங்களுக்கு இருக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, இந்த நாட்டிலே கோட்டை ராஜ்யம், சண்டி ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய ராஜ்யம் உருவாக்கப்பட்டிருந்தது. அதில் கண்டி ராஜ்யத்தில் இராணுவத்தில் மிக உயர் பதவியில் புலனாய்வு துறையில், கொமாண்டர் படையில், இது போன்று முக்கியமான துறைகளில் 850 முஸ்லிம்கள் இருந்திருக்கிறார்கள் என்ற வரலாறு முஸ்லிம்களாகி நமக்கு இருக்கிறது. நமது நாட்டுடைய சுதந்திரம் வெள்ளையர்கள் இருந்து கிடைக்கப்பட்டது, ஆங்கிலிகளால் நமக்கு கிடைக்கப்பட்டது. நமது நாட்டை ஆக்கிரமித்திருந்தார்கள். பிப்ரவரி 4 சுதந்திர தினம் அதை கொண்டாடி இருக்கிறோம். சோழே, நாங்கள் முஸ்லிம்கள் எமது கடைகளிலும் எமது வீடுகளிலும் எமது வாகனங்களிலும் நாமும் சுதந்திர தினத்தை கொண்டாடும் முகமாக அந்த சுதந்திர கொடியை பறக்கவிட வேண்டும் நல்லெண்ண அடிப்படையில். ஏன் சுதந்திரத்துக்கு பின்னால் முஸ்லிம்களும் இருந்திருக்கிறார்கள், வெள்ளையர்கள் ஆங்கிலேயர்கள் சுதந்திரத்துடைய கட்டத்தில் சொன்னாங்க, உங்களுக்கு பௌத்த சகோதரிகளை பார்த்து சொன்னார்கள், உங்களுக்கு தனிய நாடு தரணும் உண்டா, சுதந்திரத்தை தரணும் உண்டா, இந்த நாட்டிலே கூடிய சிறுபான்மை முஸ்லிம்கள் அவர்களோடு ஒரு அக்ரிமெண்ட் உடன்படிக்கை செய்யும். ஆனா எமது தலைவர்கள், எமது முஸ்லிம் சகோதரர்கள் தலைவர்கள் அந்த நேரத்தில் அந்த வெள்ளர்களை பார்த்து என்ன சொன்னாங்க, நாங்களும் எமது இந்த சகோதரர்களும் எங்கட பிரச்சனையை பேசி தீர்த்துக் கொள்வோம், எங்களுக்கு அக்ரிமெண்ட் எல்லாம் இப்ப தேவையில்ல, இப்ப வேண்டியது எமது தாய் நாட்டுக்கு சுதந்திரம் தான் வேண்டும். இந்த சுதந்திரத்துக்காக முஸ்லிம்கள் அன்று குரல் கொடுத்தார்கள். சகோதரிகளே, தெரியார்களே, நமது வரலாறை நாம் பார்த்தோம் என்றால் மன்னர்களுடைய விசுவாசமான சமையல்காரர்கள் யார், முஸ்லிம்கள் தான். மன்னர்களுக்கு விசேஷமான வைத்தியர்கள் யார், முஸ்லிம்கள் தான். இந்த நாட்டுக்கு சித்த வைத்தியத்தை, ஆயுர்வேத வைத்தியத்தை, வைத்திய துறைகளை அறிமுகப்படுத்தியவர்கள் அவர்கள் முஸ்லிம்கள் தான். பொருளாதார அந்த ரீதியில் உலக இந்த நாட்டிலே மிகப்பெரிய நல்ல கௌரவத்தோடு நல்ல அந்தஸ்தோடு இருந்தவர்கள் முஸ்லிம்கள் தான். இந்த வரலாறு எங்களை விட்டு மறையவில்லை. அத்தனை பெரிய வரலாறு கொண்டவர்கள் நாம். ஆனால் நமது வரலாறுகளை நாம் பாதுகாக்கிறது ஒரு புறம் இருக்க, நமது வரலாறுகளுக்கு நாம் பங்கம் விளைவிக்கக்கூடியவர்களாக ஒரு நாளும் இருக்கக்கூடாது. எங்கட நடவடிக்கை, எங்கட தன்மை, எங்களுடைய விட்டுக் கொடுப்பு, எங்களுடைய நல்ல குணம், இதுதான் மாற்று மத சகோதரர்கள் எங்களை வைத்து இஸ்லாத்தை புரிய வேண்டியது. எமது பள்ளிக்குள்ள வந்து தொழுகையை பார்க்க மாட்டாங்க, காபத்துல்லாக்கு போய் ஹஜ்ஜ பார்க்க மாட்டாங்க, ரமலான்ல எங்களோட நோம்ப பார்க்க மாட்டாங்க, குர்ஆன வாசித்து பார்க்க மாட்டாங்க. பிற மத சகோதரர்கள் எங்களை வணங்கணும் உண்டா, எங்களோட இஸ்லாத்தை விளங்கணும் உண்டா, அதுக்கு எங்களோட லைஃப் எங்களோட வாழ்க்கை அதோண்டுதான் இருக்குது. ஆனா புரிதிஷ்டவசமான நிலை என்னண்டா, ஒரு சுவாரஸ்யமான செய்தியும் தான், ஒரு பிரமத சகோதரோட எங்களோட முஸ்லிம் சகோதரர் கொடுக்கல் வாங்கல் பிசினஸ் செய்கிறார். அந்த மதத்தை சார்ந்தவருக்கு எங்களோட முஸ்லிம் சல்லி பணம் கொடுக்க வேண்டியிருந்தது. அவர் சொல்லியிருக்கிறார், நான் இன்ஷா அல்லாஹ் வார மாசம் உனக்கு தாரேன் அப்படின்னா. அந்த மாற்று மத சகோதரர் முஸ்லிம பார்த்து சொன்னாராம், நீங்க அந்த இன்ஷா அல்லான்னு சொன்னீங்களே அதை மட்டும் சொல்லாம வார மாசம் தாரேன்னு சொல்லுங்க. இந்த முஸ்லிம் வியாபாரி வியாபாரி திகழ்ச்சி கேட்டாராம், நீ அப்ப அப்படி சொல்றாய், இல்ல உங்களுடைய ஆள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குதாம், எனக்கும் அனுபவ ரீதியா அது தெரியும், இன்ஷா அல்லான்னு சொன்னா அது கொஞ்சம் சந்தேகத்துக்குரியதுதான், அது கிடைக்கிறது அன்சுவர். அந்த அளவு எங்களை பத்தி ஸ்டடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. நேற்று ஒரு சகோதரர் கதைக்கும் போது சொல்கிறார், பிரதானமாக பிரதான சிறை கூடங்களில் ஜெயில்களில் எங்கட விகிதாசாரத்துக்கு ஏற்ப அதை விட கூடுதலாகத்தான் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். 40% சிறைச்சாலைகள், நாம் இருக்கிறது 8% சிறைச்சாலையில் 40%. ஏன் அந்த அளவு எங்களோட பழக்க வழக்கங்கள் முறைகேடாக ஆக்கப்பட்டதனால் நாம் பெரிய விளைவுகளை சந்திருக்கிறோம். அதே நேரம் சகோதரர்களே தெரியாதே, எங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் நாம் தற்காலத்தில் சில சில பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறோம். இந்த நேரத்தில் எங்களை ஆவேசப்படுத்த எங்களை குத்திப்பா காட்ட எத்தனையோ விதமான ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. பிரமத சகோதரர்கள் அத்தனை பேரும் எங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, அபூ தாலிபுகள் என்று சொல்லப்படக்கூடிய எத்தனை நல்லவர்கள் இருக்கிறார்கள். ஒரு சிலர்கள் தான் எங்களை பற்றி உள்ள சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் எங்களுக்கு எதிரான சல்திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் நிதானமாக மிக நிதானமாக தூர நோக்கோடு இந்த இடத்தில் நாம் எமது நடவடிக்கைகளை மேற்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இல்லை என்றிருந்தால் அவர்கள் எங்களுக்கு எதிராக கிளந்தெழும்பும் பொழுது நாங்களும் அதே வேகத்தில் போனால் இழப்புகள் பாதிப்புகள் அநியாயங்கள் எங்கள் மீது கட்டமைக்கப்படப்படும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. நமக்கு ஏதும் அநியாயம் இழைக்கப்பட்டால், நமக்கு ஏதும் துரோகம் இழைக்கப்பட்டால் உரியவர்களோடு ஊர் பள்ளி நிர்வாகிகள் உலமாக்கள் அதுபோன்று முக்கியத்தர்கள் புத்திஜீவிகள் இவர்களோடு கலந்து ஆலோசித்து நமக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படும் பொழுது நாம் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டுமே தவிர நாமும் எங்களுக்கும் ஏலும் என்று அந்த மனப்பாங்கோடு முன்னுக்கிறங்கினால் எமது கடைகள் எமது தொழில் சாலைகள் எமது வாகனங்கள் எமது பெண்கள் எமது ஆண்கள் எமது சிறுவர்கள் அத்தனை பேரும் மாறிய இழப்புகளுக்கு உள்ளாக்கப்படும் என்பதில் சந்தேகம் கிடையாது. எனவே நாம் நிதானமாக நிதானத்தை படிக்க வேண்டிய மாதம் இது. பிரமதத்தவர்களோடு சகித்மு தன்மையோடு எப்படி நபி அலி இஸ்லாமர்கள் நடந்து கொண்டார்கள் என்பதை படிக்க வேண்டிய மாதம் இது. அவைகளை படித்து நாம் அனைவரும் நாம் ஒரு முஸ்லிம் எமது இஸ்லாத்தை மற்ற மக்களுக்கு எமது குணத்தால் விட்டுக் கொடுப்பால் சகிப்பு தன்மையால் துஆவால் நாம் ஒரு முஸ்லிம் என்பதை நிரூபிப்போம். வல்ல அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு நம் அனைவருக்கும் அத்தகைய பாக்கி நசீபாக்குவானாக. யா அல்லாஹ் உமது பாவங்களை மன்னிப்பாயாக, மாதா பிதாக்குடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பூரா மூமிகள் முஸ்லிமுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் அச்சமற்ற பயமற்ற வாழ்க்கையை தருவாயாக. குறிப்பாக நாம் இந்த நாட்டிலே சிறுபான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், யா அல்லாஹ் எங்களுக்கு எதிரான பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாயாக, எங்களுக்கு எதிராக யாரெல்லாம் திட்டம் திட்டுகிறார்களோ அத்தனை திட்டங்களை தவிடுபடியாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் பிரமத சகோதரர்களுக்கு இஸ்லாத்தை புரிய வைப்பாயாக, அவர்களுக்கு இஸ்லாத்தை விளங்க வைப்பாயாக, எங்களுக்கு எதிரான அநியாயங்களை நீ தடுத்து நிறுத்தி விடுவாயாக. யார் இந்த நாட்டிலே நீ எங்களை தலை நிமிர்ந்து வாழ தோப்பி செஞ்சிருவாயாக. நாம் கண்ணியமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ், கண்ணியத்தை பாதுகாத்துருவாயாக, உங்களை கேவலப்படுத்திடாதயா அல்லா, உங்களை தண்டிச்சிடாதயா அல்லா, உங்களை சோதிக்கிறாதயா அல்லா, வியாபார தலங்களை பாதுகாப்பாயாக, பள்ளி வாய்களை பாதுகாப்பாயாக, முஸ்லிம் அடையாளங்களை பாதுகாப்பாயாக, முஸ்லிம் சின்னங்களை பாதுகாப்பாயாக, முஸ்லிம்களாக வாழ்வதற்கு தொகுதி செஞ்சிருவாயாக, மதரசாக்களை பாதுகாப்பாயாக, வியாபார தலங்களை பாதுகாப்பாயாக, வியாபாரங்கள்ல தொழில் தொடர்புகள்ல வரக்க செய்வாயாக, நோயற்ற வாழ்க்கையை தருவாயாக, கடனற்ற வாழ்க்கையை தருவாயாக, நல்ல குணங்களை தருவாயாக. நம் அனைவரும் மன்னிக்கும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த தூய கலிமாவோடு சிரிச்சவர்களாக மௌத்தாவுக்கு பார்த்து சிபாக்குவாயாக. ஆமீன். வ ஆக்ருதா அவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.